புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 தேதி தேசிய நூலக தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கல்வியியல் துறை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் இணை பேராசிரியர் டாக்டர் கே. பிரவீனா அவர்கள் நூலகம் செல்வோம், நுண்ணறிவை பெறுவோம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 FM நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் 12 நாள் நூலகவியலின் பிதாமகர் என்று போற்றப்படும் எஸ் ரங்கநாதன் அவர்களின் 132 பிறந்த நாள். இந்நாளை தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் எஸ் ஆர் ரங்கநாதன் பற்றிய ஒரு சிறு குறிப்பு, அவருடைய நூலக துறைக்கான பங்களிப்பு, நூல் என்றால் என்ன, நூல்களை படிப்பதால் ஏற்படும் நன்மைகள், நூல் வாசிப்பதால் உயர்ந்தவர்கள் பற்றியும், புத்தகம் வாசிப்பை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் என்னுடைய சிற்றுரையில் நான் வழங்க உள்ளேன். நான் கே. பிரவீனா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நூலக அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். நூல் என்பது கருத்துக்களை எழுத்து உருவில் காட்டும் ஒரு கருவி. இக்காலத்தில் அச்சிட்ட புத்தகங்களை உணர்த்தும் இச்சொல் பயன்படுத்துகிறது. காகிதம் உருவாகப்படுவதற்கு முன்னர் கருத்துக்களை கல்வெட்டுகளிலும் தோள்களிலும் பனை ஓலைகளிலும் பதித்தனர். இந்தியாவில் மொத்தம் 66,000 கல்வெட்டுகள் இருக்கின்றன என்று அகழ ஆய்வுத்துறை தெரிவிக்கின்றன. இதில் 63%, அதாவது 28,000 கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம். பனை ஓலைகளை துளையிட்டு நூல் கயிற்றில் கோர்த்து வைத்து அதை பொத்தகம் என்றனர். நாளடைவில் பொத்தகம் என்ற சொல்லே புத்தகம் என்று மருவி வழங்கப்படுகிறது. ஒரு நூலகம் திறக்கும்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். நல்ல எதிர்காலம் மற்றும் வெற்றிக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நூலகத்திற்கு செல்ல வேண்டியதுதான் என்று நூலகத்தின் பெருமையை கூறியவர் ஹென்றி ஃபெட்ரிக். தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் சீர்காழி என்ற ஊரில் 1892 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 நாள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ராமமிர்த் ஐயர் மற்றும் சீதாலட்சுமி அம்மையாருக்கு ரங்கநாதன் மகனாக பிறந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை சீர்காழியில் உள்ள SMS பள்ளியில் படித்து கணிதத்திலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்து விளங்கினார். 1909 ஆண்டு மெட்ரிகுலேஷன் படிப்பில் சிறந்த மதிப்புடன் வெற்றி பெற்றார். சென்னையில் உள்ள MCC கல்லூரியில் 1913 ஆண்டு BA கணிதமும் பின்னர் 1916 MA கணிதமும் படித்தார். கணிதத்தில் அதிக ஈடுபாடு இருந்ததால் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தார். அவருடைய வாழ்நாள் குறிக்கோள் ஒரு சிறந்த கணித ஆசிரியராக வேண்டும் என்பதுதான். சைதாப்பேட்டை கல்லூரியில் ஆசிரியர் தகுதியை பெற்றுக்கொண்டு பெங்களூர் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். பின்னர் ஜூலை 1921 ஆண்டு சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். 1924 ஆண்டு சென்னை பல்கலைக்கழக நூலகராக பணியில் சேர்ந்தார். அவருக்கு இந்த வேலையில் தனிமையாக இருப்பதாக கருதி ஆசிரியர் பணியை விரும்புவதாக கூறினார். அப்போது பல்கலைக்கழக பேராசிரியர் தூரியன் அவர்கள் ரங்கநாதனை லண்டனில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரி யூனிவர்சிட்டி காலேஜ் சென்று நூலகத்தின் நுணுக்கங்களை அறிய அனுப்பினார். திரும்பி வந்த பிறகு அவருக்கு நூலகத்துறையில் ஈடுபாடு இருந்தமையால் அவர் 1925 ஆண்டு முதல் 1944 வரை சென்னை பல்கலைக்கழக நூலகராக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழக நூலகத்தின் நிலையை கண்டு மனம் வருந்தினார். வாசகர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் என்று உணர்ந்து இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்து அயராது உழைத்து நூலகத்தை சரி செய்தார். அவரே தனியாக 100,000 புத்தகங்களை வகைப்படுத்தினார். 1945-47 ஆண்டு பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி பின்னர் டெல்லி பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார். 1962 ஆண்டு பெங்களூரில் ஆவண ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை உருவாக்கி அதற்கு இயக்குநராக பணிபுரிந்தார். 1955-57 வரை ஜூரிச்சில் உள்ள ஐரோப்பிய நூலக சமுதாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நூலகத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொண்டார். 1965 ஆண்டு அவருடைய நூலகத்துறைக்கான பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கௌரவித்தது. மேலும் அவரது பிறந்த நாளை நூலக தினமாகவும் கொண்டாட இசைந்தது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதனால் புத்தக வாசிப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகிறது. வாசிக்கும் பழக்கம் நம்மில் எத்தனை பேரிடம் நிலையாக இருக்கிறது என்று விரல் விட்டு எண்ணிவிடலாம். கையில் மொபைலும் காதில் ஹெட்போனும் தான் இன்றைய தலைமுறை பலரும் உள்ளனர். முன்பெல்லாம் வாசிப்பதை ஒரு வேள்வி போல் கருதுவார்கள். நான் இந்த புத்தகம் படித்தேன், நீங்களும் படிச்சு பாருங்க, அதுல வர இந்த பாயிண்ட் இருக்கு என்று சிலர் சிலாத்து நண்பர்களுடன் விவாதிப்பார்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்டோரை தேடி பார்க்க வேண்டி உள்ளது. புத்தகத்தை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். புத்தக வாசிப்பின் மூலம் மாணவர்கள் மனம் விரிவடைகிறது. புத்தகங்கள் நம்மை வெவ்வேறு காலங்கள், இடங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு அழைத்து செல்கின்றன. இதன் மூலம் நாம் பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை பெறுகிறோம். இது நம் மனதை விரிவுபடுத்தி பகுப்பாய்வு திறனை அதிகரிக்கிறது. புத்தகங்கள் நம் சொற்களுக்கு சிறகுகளை தருகின்றன. புத்தகங்களை தொடர்ந்து வாசிப்பதால் நம் மொழி திறன் மேம்படுகிறது. புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறோம். இலக்கணம் சரியாக பயன்படுத்தும் திறன் அதிகரிக்கிறது. இது எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் மேம்படுகிறது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. புத்தகத்தில் உள்ள கதைகள் கருத்துக்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. பல்வேறு கோணங்களில் ஒரு பிரச்சனையை பார்க்கும் திறன் கிடைக்கிறது. இது பிரச்சனையை தீர்க்கும் திறனையும் முடிவெடுக்கும் திறனையும் மேம்படுத்துகிறது. புத்தகம் என்பது உலகை சுற்றி பார்க்கும் ஜன்னல். நம்மால் போக முடியாத இடத்திற்கெல்லாம் புத்தகம் அதன் சான்றத்தின் வழியே கூட்டி போகும். நம் கை கெட்டும் தூரத்தில் எவரெஸ்டை கொண்டு வந்து நிறுத்தும். காலுக்கு அடியில் கங்கையை ஓடவிடும். தேயிலை தோட்டங்களில் ஏகாபத்தியத்தின் வறுமையில் பிடியில் சிக்கி தவிக்கும் எவனோ ஒருவனுக்காக நம்மை தேம்பி தேம்பி அழ வைக்கும். அடுத்தவருக்கு மீதான அன்பையும் பாசத்தையும் கரிசனத்தையும் சகோதரத்தையும் விதைக்கும். வாசிப்பின் வாயிலாக சேக்குராவுக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் சலாம் போட வைக்கும். வரலாற்றில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கம் உண்டு. வரலாற்று பக்கங்கள் வர நினைப்பவர் புத்தகத்தோடு இருப்பார். வரலாற்றில் இடம்பெற்றவர் புத்தகத்தில் இருப்பார். ஆம், அமெரிக்காவில் ஒரு ஏழை சிறுவன் ஒரு பண்ணை முதலாளியிடம் புத்தகம் ஒன்றை இரவல் பெற்றார். படித்து முடித்த பின் அதை அவன் தன் வீட்டில் கூரையின் மீது மழையில் அதை நனைந்து விட்டது. அதனை உலர்த்தி பண்ணை முதலாளியிடம் கொடுக்க அவர் அதனை வாங்க மறுத்து அதற்கு பதிலாக அவர் வயலில் வேலை செய்யுமாறு பணிந்தார். அந்த சிறுவனும் அவரின் வயலிலே வேலை பார்த்து கொண்டே ஓய்வு நேரங்களில் அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தார். அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் அமெரிக்காவின் ஏழ்மை விலங்கை அறுத்தெடுத்த 16வது ஜனாதிபதியான அப்ரஹாம் லிங்கன். அவர் படித்த அந்த புத்தகம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் வாழ்க்கை வரலாறு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவராக இருந்தபோது வெளிநாட்டுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அவருக்காக தங்கும் அறையில் 2 படுக்கைகளை தயார் பண்ண சொன்னார்கள். மனைவியை இழந்த ஒருவர் எதற்காக 2 படுக்கை தயார் பண்ண சொல்கிறார் என்று சந்தேகத்தில் நோட்டமிட்ட அவரது உதவியாளருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு படுக்கையில் ராதாகிருஷ்ணன், அடுத்த படுக்கை முழுவதுமாக அடுக்கடுக்கான புத்தகங்கள். ராதாகிருஷ்ணன் சிரித்தபடியே சொன்னார், புத்தகங்கள் தான் என்னுடைய மனைவி, எப்போதும் அவைதான் என்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் என்றார். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை டெல்லியில் இருந்து சென்னை திரும்பும் போது விமானத்தில் டிக்கெட் பதிவு செய்து விடுகிறோம் என்றவர்களிடம், வேண்டாம், ரயிலில் டிக்கெட் பதிவு செய்யுங்கள் என்றார். ஐயா, ரயிலில் சென்றால் 2 நாட்கள் பயணம் வெகு சிரமமாக இருக்கும், அதனால் விமானத்தில் போய்விடலாம் என்றனர். அவர்களிடம், நீண்ட ரயில் பயணத்தில் நிறைய படிக்கலாம், நிறைய எழுதலாம், வெவ்வேறு மாநிலங்கள் வழியே பயணிப்பதால் என்னை அவர்களுக்கு யார் என்று தெரியாது, அதனால் எந்த தொந்தரவும் இருக்காது. இது அவர் புத்தகத்தின் மேல் உள்ள நேசிப்பை தெரிவிக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் புத்தக படிப்பில் கொள்ள ஆசை. அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு எப்போதும் புத்தகம் கையுமாக இருக்கும் அவரை மனைக்கு அறவே பிடிக்கவில்லை. ஒரு முறை புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கி எரிந்துவிட்டு அவரது மனைவி, இதை படிப்பதால் என்ன பிரயோஜனம், 10 காசு சம்பாதிக்க இது பயன்படுமா என்று சீறினார். லிங்கன் அமைதியாக இருந்து, 10 காசு சம்பாதிக்க வழி என்னவென்று எனக்கு தெரியும், ஆனால் 10 காசு சம்பாதித்த பின் பண்போடு வாழ்வது எப்படி என்பதை இந்த புத்தகத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறேன். தமிழக அரசு படிக்கும் பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலக திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள சிறந்த படிப்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்கிறது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க பல்வேறு வகைப்பட்ட நூல்களை அரங்குகளில் வைத்துள்ளன. குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் ஏற்புடைய புத்தகங்கள் உள்ளன. சிறுகதைகள், நாவல்கள், பொது அறிவு, குறிப்பாக மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதுவதற்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பல சுய முன்னேற்ற புத்தகங்கள், பெண்களுக்கான பல புத்தகங்கள் குழந்தைகளுக்கு பல வகையாக இருக்கின்றன. சிறந்த அறிஞர்களை அழைத்து அவர்களை சிறப்புரை நிகழ்த்துமாறு செய்கிறது. இவ்வாறு புத்தக கண்காட்சி ஈடுபட்டு வந்த சிலர் வாழ்க்கை மாறி உள்ளது என்பதை ஈரோடு புத்தக கண்காட்சி தலைவர் மக்கள் சிந்தனை பேரவை ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் 1/8/2024 அன்று தினமணியில் வெளியிட்டார். கிராமத்து பையன், கல்வி என்றாலே என்ன என்று தெரியாது. அவர் தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து இப்போது அவருக்கு ஐஐடி கராக்பூரில் தனக்கு இடம் கிடைத்தது என்ற பெருமையை பகிர்ந்து கொண்டார். 18 வயது சிறுமி குழந்தை படைப்பாளராக மாறியதும் 18 புத்தகங்களை எழுதியும் இருக்கிறார். அந்த புத்தகங்களை அந்த கண்காட்சியில் வைத்து அதன் மூலம் 11,000 சம்பாதித்ததாகவும் கூறியிருக்கிறார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க இது போன்ற நாட்களில் பல்வேறு போட்டிகளை நடத்தி நூலகத்தின் சேவைகளை அனைவரையும் அறிய செய்யலாம். ரங்கநாதன் அவர்கள் உருவாக்கி 5 நூலக நெறிகள் உலக புகழ் பெற்றவை. புத்தகங்கள் பயன்பாட்டிற்காகவே, ஒவ்வொரு வாசகருக்கும் அவருக்கான புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அதற்கான வாசகர். வாசகரின் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள். நூலகம் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு உயிரினம். இந்த 5 நெறிகளை அடிப்படையாக கொண்டு நூலகங்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை அவர் தன் ஆய்வுகள் மூலம் உலகிற்கு உணர்த்தினார். மேலும் அவர் உருவாக்கிய வகுப்பு முறை கோலன் கிளாசிபிகேஷன் உலகெங்கிலும் உள்ள நூலகங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த புத்தகங்களை வகைப்படுத்தி தேடுதலை எளிதாக்கும் ஒரு முறையாகும். அவருடைய கோட்பாடுகள் இன்றளவு பயனில் உள்ளது. எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாள் அன்று இன்று நாம் அவரை போற்றுவோம், படிக்க நேரம் ஒதுக்குவோம், வாழ்க்கை உயர்வோம். அப்போதுதான் இந்த உலகம் நம்மை ஒதுக்காமல் இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நூலகம் செல்வதை பற்றியும் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை படிப்பதன் மூலம் நமக்கு எவ்வாறு நன்மைகள் கிடைக்கிறது, இதன் மூலம் நாம் எவ்வாறு அறிவை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே பிரவீணா அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.